கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். வாட் பாஸ்டர் ரசல் செட். கேள்வி எண் 446. 4 வருடம் 1916. ஜீவ உரிமைகள், ஜீவிப்பதற்கான உரிமை, லைஃப் ரைட்ஸ், ரைட் டு லைஃப். கேள்வியின் 4, ஜீவிப்பதற்கான உரிமை மற்றும் ஜீவ உரிமைகள் ஆகிய வார்த்தைகள் அர்த்தப்படுத்துவது என்ன? இவ்விரண்டு பதங்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன? இக்கேள்விக்கான பதில், தேவனுடன் இசைவாய் காணப்படுவதன் மூலம் ஜீவிப்பதற்கான உரிமையினை ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம். காரணம், தம்முடைய அறிவுடைய சிருஷ்டிகள் யாவும் தம்முடைய திவ்ய பிரமாணங்களுக்குள்ளும் அதன் நிபந்தனைகளுக்கும் இசைவாய் ஜீவிக்கும் பட்சத்தில் தொடர்ந்து ஜீவிக்கலாம் என்று தேவன் ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஆகையால் ஜீவிப்பதற்கான உரிமை என்பது ஆரம்பத்தில் தகப்பனாகிய ஆதாமினால் அனுபவிக்கப்பட்ட ஸ்லாக்கியமாய் காணப்படுகின்றது. அவர் ஜீவிப்பதற்கான உரிமை ஒன்றினை பெற்றவராயிருந்தார் மற்றும் அவர் பாவம் செய்யாதிருந்தாரானால் அந்த உரிமையானது அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்காது. இயேசுவும் கூட ஜீவிப்பதற்கான உரிமை ஒன்றினை பெற்றிருந்தார். உலகத்திற்குள் வருவதற்கு முன்பு மாத்திரமல்லாமல் மனிதனாகிய இயேசுவான பிற்பாடும் அவர் அந்த உரிமையினை உடையவராயிருந்தார். அந்த உரிமையின் காரணமாகத்தான் அவரால் தம்முடைய ஜீவனை ஆதாம் மற்றும் அவரது சந்ததிக்காக பலியாய் கொடுத்து வைக்க முடிந்தது. ஞான ஸ்நானத்தின் போது அவர் தம்முடைய அர்ப்பணிப்பை பண்ணின பிற்பாடு அவர் ஒரு மனிதனாக ஜீவிக்கும் உரிமை இல்லாதவராயிருந்தார். காரணம், ஜீவிப்பதற்கான அந்த உரிமையினை அவர் விட்டு கொடுத்து விட்டவராக காணப்பட்டார். ஆனால் ஏதோ சில திவ்ய பிரமாணத்தை மீறுவதன் மூலமோ அல்லது தம்முடைய ஒப்பந்தத்தை அல்லது உடன்படிக்கையை மீறுவதன் மூலமோ தவறாதது வரையிலும் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவர் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டி என ஜீவிப்பதற்கான உரிமையினை உடையவராயிருந்தார். மனுகுலத்தின் உலகமானது 1000 வருட யுகத்திற்கு பிற்பாடு பூரணத்தை அவர்கள் அடைந்த பிற்பாடு அவர்கள் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்களை அவரும் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர்கள் ஜீவிப்பதற்கான உரிமையினை உடையவர்களாய் இருப்பார்கள். தகப்பனாகிய ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னதாக ஆரம்பத்தில் பெற்றிருந்த ஜீவனுக்கான அதே உரிமையினை மனுகுலம் பெற்றுக்கொண்டவர்களாய் இருப்பார்கள். ஜீவ உரிமைகள் இந்த வார்த்தையானது பல்வேறு விதங்களில் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாய் இருப்போம். இவ்வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தி அவர் ஜீவ உரிமைகளை உடையவர் என்று சொல்லுகையில், அவர் ஒரு மனிதனாக தம்முடைய ஜீவனை அர்ப்பணம் பண்ணின போது அவர் அந்த ஜீவனை பறிகொடுப்பதற்கு ஏதுவாய் உண்மையில் ஏதும் செய்திடவில்லை என்று நாம் சொல்லலாம். அதை கொடுத்து வைக்க அவர் சம்மதித்திருந்தார். அது நியாயமாய் அவருடையதாகும். இல்லையில் மறுபடியும் அந்த உரிமைகளை மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதற்கென்று அவற்றை பெற்றிராதவராக காணப்பட்டிருந்திருப்பார். அவரது தனிப்பட்ட நீதியினால் அந்த உரிமையினை அவர் தக்க வைத்து கொண்டவராய் காணப்பட்டார். ஆகையால் மனுஷீக ஜீவனுக்கான உரிமை ஒன்றினை அவர் இன்னமும் உடையவராகவே இருக்கின்றார். காரணம், தம்மிடமிருந்து எடுக்கப்படும்படிக்கு அவர் அனுமதித்ததான இந்த ஜீவனை அவர் பறிகொடுத்து இழந்து போகவில்லை. அவருக்கென்று தனிப்பட்ட விதத்தில் இப்பொழுது மனுஷீக ஜீவனோ அல்லது ஜீவ உரிமைகளோ தேவைப்படாது. என்ற போதிலும் மனித ஜீவிக்கான ஜீவ உரிமைகளை அவர் இன்னமும் உடையவராயிருக்கின்றார். அவருக்கென்று இந்த ஜீவ உரிமைகள் தேவைப்படாததற்கான காரணம், அவர் மேலான ஒன்றை பெற்றுக்கொண்டவராக இருக்கின்றார். மற்றும் அவரால் ஒரே நேரத்தில் இரண்டு ஜீவன்களை பயன்படுத்த முடியாது. அவர் திவ்ய ஜீவ உரிமைகளை உடையவராயிருக்கின்றார். ஆனால் அவர் இன்னமும் இந்த மனுஷீக ஜீவ உரிமைகளை தக்க வைத்து கொண்டிருக்கின்றார். மேலும் இதை அவர் ஆதாமுக்காகவும் அவர் வாயிலாக எழுந்து போகப்பட்டதுமான அனைத்திற்காகவுமான முழுமையான ஈடாக விலைக்கிரயமாக பயன்படுத்தி பகிர்ந்தளிக்கவிருக்கின்றார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.